إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புத்தளத்தில் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பாட வகுப்பிலே நாங்கள் ஒரு தொடர் தலைப்பை பார்ப்போம் என்ற அடிப்படையில் சென்ற பாடத்திற்கு முந்தைய பாடத்தில் இஸ்லாமிய குடும்பம் சம்பந்தமான முதலாவது தொடரை ஆரம்பித்தோம். அதனுடைய இரண்டாவது தொடரை இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கிடையில் இப்பொழுது தொழுகையை கவனிக்கின்ற பொழுது ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பாடம், ஒரு ஹதீஸ் வகுப்பு நடக்கும் என்ற ஒரு நிகழ்வு இருக்குமாக இருந்தால் சகோதரர்கள் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வந்து அதிலே கலந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனால் நாளுக்கு நாள் ஷைத்தான் எங்களை வேறு பக்கம் திசை திருப்புகிறானோ இல்லையோ, என்ன நடக்கிறது என்பது புரியவில்லை. மக்களுடைய வரத்து மிகவும் குறைவாக காணப்படக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். இது இப்படியே தொடரக்கூடாது. நாங்கள் எங்களுடைய மார்க்க கல்வி விஷயத்திலே கூடிய கவனத்தை செலுத்தி அதிலே நல்ல ஒரு எண்ணத்தோடு கலந்து கொண்டு அந்த சபையை சிறப்பிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டுமே ஒழிய இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பலகீனமாகிக் கொண்டு செல்வது என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கிடையாது. எனவே ஒவ்வொரு சகோதரர்களும் இதிலே ஒரு கவனத்தை செலுத்துங்கள். வராத சகோதரர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இரண்டு பேரோ மூன்று பேரோ அல்லது ஐந்து பேரோ அவரை சந்தித்து ஏன் நீங்கள் வளமையாக வந்து கொண்டிருந்தீர்கள், ஏன் வரவில்லை என்ற ஒரு காரணத்தை கேட்டு அவர்களுக்குரிய சில உபதேசங்களை கொடுத்து இந்த மாதிரியான பாடங்கள் ஹதீஸ் வகுப்புகளிலே கலந்து கொள்ள செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஷைத்தான் எந்த அளவு எங்களுடைய இந்த விஷயத்திலே எங்களை பராக்காக்குகின்றான், எந்தளவு எங்களை பலகீனமாக்குகின்றான் என்பதை பார்க்கும் பொழுது சகிக்க முடியவில்லை. எவ்வளவோ எங்களுடைய உலக தேவைகளுக்காக நாள் கணக்கிலே பயணங்களை செய்கிறோம், நாள் கணக்கில் பல நேரங்களை எங்களுடைய உலக தேவைகளுக்காக நாங்கள் வீணடிக்கின்றோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஹதீஸ் பாட வகுப்புகளுக்கு, மார்க்க விளக்கங்களுக்கு ஏன் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை? ஏன் ஷைத்தான் எங்களை தடுக்கின்றான்? இது ஷைத்தானுடைய வேலை. இவனை நான் உடைத்தெறிந்துவிட்டு இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நாங்கள் ஊட்ட வேண்டும். எனவே முடிந்த அளவு சகோதரர்கள் வராத சகோதரர்களை கவனித்து அயலவர்களாக இருப்பார்கள் அல்லது தெரிந்த சகோதரர்களாக இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் மற்றவர்கள் சொன்னாலெல்லாம் கேட்க மாட்டார்கள், நாங்கள் சொன்னால் கேட்பார்கள் என்று இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான சகோதரர்களை நாங்கள் இந்த பாடங்களுக்கு கொண்டு வர வேண்டும். இப்படி நாங்கள் கொஞ்ச பேர் மட்டும் கலந்துவிட்டு செல்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அநேகமான சகோதரர்கள் கலந்து கொள்ள வேண்டும், அதிலே உள்ள விளக்கங்களை விளங்க வேண்டும், அதை போன்று தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சீர்திருத்த வேண்டும். அல்லாஹுத்தாலா விசுவாசிகளை பற்றி என்ன சொல்கிறான்? அல்லதீன யஸ்தமிஊன அல்கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸன. உண்மையான விசுவாசிகள் யாரென்றால், சொல்லப்படக்கூடிய விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டு அதனை அவர்கள் அதிலே உள்ள நல்லவைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான். அப்படியான ஒரு விசுவாசிகளாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹினுடைய தீனை கற்க வேண்டும். கற்கின்ற சபைகளிலே மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள், அதே போன்று அவர்களுக்காக வேண்டி வானத்திலே உள்ளவைகளும் பூமியிலே உள்ளவைகளும், பூமியிலே அதாவது தண்ணீருக்குள் இருக்கக்கூடியவைகளும் அவர்களுக்காக இஸ்திஃபார் செய்கின்றன. அதே போன்று அவர்களை ரஹமத் சூழ்ந்து கொள்கிறது, அமைதி அவர்களுக்கு இறங்குகிறது என்றெல்லாம் எத்தனையோ செய்திகள் அதனுடைய சிறப்புகளை பற்றி வருகின்ற பொழுது ஏன் அதிலே நாங்கள் இவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம்? என்ன காரணம்? அல்லாஹுத்தாலா அல் குர்ஆனிலே சொல்வது போன்று, பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா, நீங்களெல்லாம் உலக வாழ்க்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கின்றீர்கள், ஆனால் வல் ஆஹிரத்து ஹைருன் வாபுகா, ஆனால் ஆஹிரத் மறுமை நாளுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறது, இறுதி வாழ்க்கை, அதுதான் சிறந்ததும் நிலையானதுமாகும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார். இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த பாடத்திற்கு நாங்கள் சமூகம் அளித்து ஒரு மணித்தியாலத்தை ஒதுக்காமல் என்ன செய்ய போகிறோம்? இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில் என்ன சாதிக்கப் போகிறோம்? என்ன எங்களுக்கு மிஞ்சப் போகிறது? சற்று சிந்தியுங்கள், சகோதரர்களுக்கு உணர்த்துங்கள், இந்த மாதிரியான பொடுபோக்குகள் எங்களிடத்திலே வரக்கூடாது. காலத்துக்கு காலம் ஷைத்தான் இந்த மாதிரியான பொடுபோக்குகளை எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அல்லாஹுடைய தீன் இந்த மார்க்க கல் விஷயத்திலே கூடிய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். அதனை செலுத்தி அதிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றியமைப்பதற்குரிய ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். சில சகோதரர்களை நான் ஒரு சகோதரர் வந்து சொன்னார்கள், சில சகோதரர்கள் உபதேசங்கள் செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதிலே இருக்காமல் எழும்பிவிட்டு போய்விடுவதாக கூட சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். ஏன் செல்ல வேண்டும்? என்ன தேவை இருக்கிறது? ஒரு தேவையும் கிடையாது. ஷைத்தான் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை பிழையாக காட்டுகின்றான். சில உபதேசங்கள் ஏதோ அவர்களுக்கு எதிராக சொல்லப்படுவதாக ஷைத்தான் சித்தரிக்கின்றான். ஏதோ தனிப்பட்ட குறைகளை சொல்லுவது போன்று அவன் காட்டுகின்றான். அப்படி கிடையாது. அல்லதீன யஸ்தமிஊன அல்கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸன, பல வார்த்தைகள் சொல்லப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நல்ல வார்த்தைகளை எடுத்து பின்பற்றக்கூடியவர்களாக விசுவாசிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது எப்படி நாங்கள் அதனை புறக்கணிப்பது? குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படுகிறது, அல்லாஹனுடைய வேதவசனங்கள் அவனுடைய தூதருடைய பொன்மொழிகள் சொல்லப்படுகின்றது. இதற்கப்பால் எங்களுக்கு என்ன இருக்கிறது? யாரும் இந்த மாதிரி எல்லாம் புறக்கணித்து செல்லக்கூடாது. அப்படி யாராவது சகோதரர்களை நீங்கள் கண்டால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். எனவே இந்த பாடத்தில் இஸ்லாமிய குடும்பம் சம்பந்தமாக நாங்கள் சென்ற பாடத்திலே அவதானித்தோம். அதனுடைய ஆரம்பம் அதிலே இஸ்லாம் இந்த குடும்ப வாழ்க்கையை எந்த அளவு வலியுறுத்துகிறது, ஏனைய மதங்களிலே இருக்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்ற விஷயங்களை போன்று துறவித்தன வாழ்க்கையை இஸ்லாம் விரும்புகிறதா இல்லையா, வரம்பு மீறி இந்த துறவித்தனமான விஷயத்தை அவர்களாக உருவாக்கி கொண்டார்களா அல்லது அல்லாஹ் ஏவினானா போன்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதிலும் வரம்பு மீறக்கூடிய விபச்சாரங்கள், அதே போன்று கூடாத செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்களுடைய தண்டனைகள், அவர்களுடைய குற்றங்களுடைய அந்த பாரதூரங்கள் சம்பந்தமாகவும் சென்ற பாடத்திலே நாங்கள் அவதானித்தோம். இன்றைய இந்த பாடத்திலே நாங்கள் முதலாவது அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். இதை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். யார் வீடு வசதி இருக்கிறதோ, யாருக்கு தங்குமிட வசதி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர் சமுதாயத்தை பார்த்து சொன்னார். ஏனெனில் அந்த திருமணம் என்பது பிழையான தீமையான ஆசைகளை அது அடக்கக்கூடியதாக அது இருக்கும், அது ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த அடிப்படையில் இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தை வைத்து வழிநடத்தக்கூடிய அந்த வீடு வசதிகள் இருக்குமாக இருந்தால், அந்த அமைப்பு இருக்குமாக இருந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவர்கள் பின்வாங்க கூடாது என்பதை அந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இன்ஷா அல்லாஹ் பின்வரக்கூடிய பாடங்களிலே அதனை ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இளைஞர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அவர்களுடைய தன்மை என்னவென்றால், அவர்களாக ஒரு வீடை தயாரிப்பது என்பது கிடையாது. அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கைகளை கழிக்கின்றார்கள், உழைக்கிறார்கள், தங்களுடைய தேவைகளை முடிக்கிறார்கள். தான் ஒரு வீட்டை அமைக்க வேண்டும், அந்த வீட்டை அமைத்து அதிலே நான் திருமணத்தை முடித்து என்னுடைய மனைவியை அங்கு கொண்டு வைக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு கிடையாது. எல்லோரும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், என்னை முடிக்கக்கூடிய அந்த பெண் வீட்டாரிடத்திலே எனக்கு ஒரு வீடு கிடைக்கும், அதிலே நான் இருந்து கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திவிடலாம் என்ற ஒரு தைரியத்திலே இளைஞர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலே இஸ்லாம் இதனை வலியுறுத்தவில்லை, இதனை இஸ்லாம் சொல்லவில்லை. இளைஞர்களுக்கு இஸ்லாம் அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறது. என்னவென்றால், இளைஞர்கள் தான் வீட்டை அமைக்க வேண்டும், அவர்கள் வீட்டை அமைத்து அவர்களுடைய வீட்டிலே தான் மனைவியை கொண்டு வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் வெளிப்படையாக வாயை திறந்து கேட்காவிட்டாலும், பல இடங்களிலே வாய்களை திறந்து கேட்கிறார்கள், இன்னும் சில இடங்களிலே எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், திருமணம் என்பது இப்பொழுது இந்த இளைஞருக்கு அவசியம் இல்லை, ஏனென்றால் அவருக்கு வீடு வசதி கிடையாது, அதனால் முடிக்கவில்லை, அப்படி என்று விஷயத்தை முடிக்கிறார்கள். என்ன நோக்கம்? திருமணம் பேசக்கூடிய அந்த பெண் வீட்டார், வீட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, வீடு நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு கொடுக்கின்றோம், எனவே அவர் வந்து திருமணத்தை முடித்துக் கொண்டால் போதுமானது என்று அவர்கள் சொல்லுவதை எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இருப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான விஷயங்கள் எந்த அளவு தாக்கத்தை செலுத்துகிறது, சரியான ஒரு ஆளுமை இல்லாத ஒரு குடும்ப தலைவராக ஆக்குவதற்கு இது எந்த அளவு துணை போகிறது என்கின்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் உணர வேண்டியிருக்கிறது. இப்படியான ஒரு வீட்டிலே ஒருவர், ஒரு மனைவியினுடைய வீட்டிலே அல்லது ஒரு மனைவியினுடைய தந்தை தன்னுடைய மகளுக்காக கொடுத்த அந்த வீட்டிலே போய் இருக்கின்ற பொழுது இவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு நிலை. நான் பின்னால் வரும் எந்த அளவு இஸ்லாம் இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறது, எங்காவது மனைவியின் வீட்டிலே இருந்து கொண்டு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு சொல்லை இஸ்லாம் கொடுத்திருக்கிறதா என்கின்ற விஷயங்களை நாங்கள் அவதானிக்க முடியும். குறிப்பாக சுருக்கமாக சொல்லுகின்றேன், இளைஞர்களுடைய வேலை அவர்கள் உழைக்கக்கூடிய காலத்தில் அதற்கு தயாராக வேறு யாரையும் அவர்கள் எதிர்பார்க்க தேவையில்லை, வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் அவதானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்திற்கு தாய் தந்தையருக்கு அவர்களால் முடிந்த ஒரு கவனிப்பை செலுத்தலாம், ஆனால் குறிக்கோள் அவருடைய இலட்சியம் அவர் ஒரு காணியை வாங்கி ஒரு வீட்டை ஒரு அமைத்து அவர் அந்த வீட்டிலே தன்னுடைய மனைவியை கொண்டு குடியிருத்தாட்ட வேண்டும், அந்த வீட்டை அமைத்ததன் பிறகு அவர் திருமணத்தை நாட வேண்டும். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நடைமுறை. இந்த நடைமுறையை சரியாக எந்த இளைஞன் பின்பற்றுகின்றானோ அந்த இளைஞனுடைய கட்டுப்பாடு, அவன் ஒரு குடும்ப தலைவனாக இருப்பான் இன்ஷா. ஆனால் இப்படியெல்லாம் இல்லாமல் தனக்கு கிடைக்கின்ற வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வசதிகளை பயன்படுத்தி தன் தான் திருமணத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி செயல்படுவானாக இருந்தால் அதன் மூலம் பல வாழ்க்கையிலே சிக்கல்கள் ஏற்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. இது சம்பந்தமான சில விரிவான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னர் வரக்கூடிய எங்களுடைய பாடங்களிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எனவே இளைஞர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு இந்த வீடு வசதிகள் இருக்கின்றதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார். வீடு வசதி அமைந்து விட்டது. அடுத்ததாக அந்த இளைஞர் ஒரு பெண்ணை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த இடத்திலும் இஸ்லாம் அந்த இளைஞருக்கு நல்ல ஒரு வழியை காட்டி கொடுக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், துன்கஹு அல்மர்அத்து லிமாலிஹா வலிஹஸபிஹா வஜமாலிஹா வலிதீனிஹா. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் நான்கு விஷயங்களுக்காக அந்த பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றாள். ஒன்று, லிமாலிஹா அவளுடைய சொத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள். அதேபோன்று வலி ஹசபிஹா அவளுடைய குடும்ப பரம்பரை என்பதற்காக அவள் திருமணம் செய்யப்படுகின்றாள். ஜமாலிஹா அவளுடைய அழகுக்காக திருமணம் செய்யப்படுகின்றாள். அதே போல வலி தீனிஹா அவளுடைய மார்க்கத்திற்காக திருமணம் செய்யப்படுகின்றாள். இப்படி நான்கு விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகின்றாள். இப்படி செய்யப்படுகின்ற பொழுது ஒரு மூமினுடைய, ஒரு இஸ்லாமிய இளைஞனுடைய, ஒரு தீனுடைய ஆர்வ தீனிலே உள்ள ஒரு ஆர்வத்திலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய வேலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய கை நாசமாகட்டும், தீனுடைய பெண்ணை நீ தேர்ந்தெடுத்து விடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஒரு வீடு வசதியை அமைத்துக் கொண்ட அந்த மார்க்கத்தோடு தொடர்புள்ள இளைஞன் அடுத்த கட்டமாக அவன் தேடுவது ஒரு தீனுள்ள பெண்ணை, மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை அவன் தேட வேண்டும். பெண்கள் பல காரணங்களுக்காக திருமணம் செய்யப்பட்டாலும் அந்த காரணங்கள் எதுவுமே மார்க்கத்துக்கு பிரயோஜனமான காரணம் கிடையாது, நிரந்தரமான ஒரு காரணமாகவும் ஒரு வெற்றியாக அது இருக்க போவதும் கிடையாது. ஒரு பெண்ணுடைய அழகை பொறுத்தவரையில் அது ஒரு குறிப்பிட்ட காலம், அதே போன்று அவருடைய சொத்தை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம், ஆனால் தீனை பொறுத்தவரையில் அது இந்த உலகத்திலும் வெற்றி இருக்கிறது,
அதே போன்று மறுமையிலும் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினார். அந்த விஷயத்தின் மூலம் ஒரு சாலிகான ஒரு பெண்மணி எந்த அளவு பெருமதியானவள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு சிறந்த மனைவி யாரென்றால், ஒரு கணவன் தூங்குகின்றான் இரவில், அவன் நன்றாக தூங்குகின்றான், அந்த நேரத்தில் இவள் எழுந்து இரவு தொழுகைக்காக இவள் எழுந்து அவள் உலு செய்து அந்த தொழுகைக்காகவும் தயாராகி தன்னுடைய கணவனையும் எழுப்பி விடுகின்றாள். ஆனால் அந்த கணவன் எழும்பவில்லை, எழுப்புகின்ற பொழுது தண்ணியை ஊற்றி அவளை எழுப்பி விடுகின்றாள் என்றால், அவரை எழுப்பி விடுகின்றாள் என்றால், அவள் ஒரு சிறந்த ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்மணி, சிறந்த ஒரு மனைவி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்று ஒரு சிறந்த கணவரையும் இப்படி மாற்றி சொன்னார்கள். அவர் எப்படி இருப்பார் என்றால், தன்னுடைய மனைவி தூங்குகின்ற பொழுது அவரை எழுப்புகின்றாள், ஆனால் எழும்பாத நேரத்தில் தண்ணீரை ஊற்றி அவளை எழுப்பி விடுகின்றாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து இரவு தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். இவர்கள் தான் மார்க்கப்பட்டுள்ள சிறந்த கணவன் மனைவி என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று பல விஷயங்கள் இருக்கின்றன. மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுப்பதன் மூலம் மார்க்கத்தோடு தொடர்புடைய பல விஷயங்கள் நிறைவேறுகின்றன. குழந்தையை வளர்க்கின்ற விஷயம் நிறைவேறுகின்றது. ஒரு மார்க்கம் இல்லாத ஒரு பெண்மணி உலக விஷயங்களில் தான் அவதானமாக இருந்து அந்த குழந்தையை வளர்ப்பாலே ஒழிய மார்க்கத்தில் எந்த ஒரு கவனத்தையும் செலுத்த மாட்டான். ஆனால் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையும் அந்த மார்க்கத்தின் பிரகாரம் ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுத்து வளர்க்கக்கூடியவளாக இருப்பார். நாளை அந்த பிள்ளை ஒரு சாலிகான ஒரு பிள்ளையாக அது மலரும். அதன் மூலம் இந்த மனிதனுடைய மரணத்திற்கு பிறகும் அந்த பிள்ளையினுடைய பிரார்த்தனை தொடரும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். இதற்கெல்லாம் அடிப்படை ஒரு மார்க்கமுள்ள ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுப்பது. அதே போன்று ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய சட்டத்திட்டங்களையும் அந்த மார்க்கத்தின் பிரகாரம் போவதன் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே பெரிதாக அரட்டி கொள்ளக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதெல்லாம் எங்களுடைய பின்னால் வரக்கூடிய பாடங்களில் ஒரு பெண்மணி, ஒரு மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது, அதே போன்று ஒரு கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது, இதெல்லாம் எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் அவர்களிடத்திலே மார்க்கம் இருந்தால்தான் சாத்தியமாகும். மார்க்கத்தை பற்றி அக்கறை இல்லை, அதனை பற்றி சிந்தனை கிடையாது, எந்த நேரத்திலும் உலக படிப்பு விஷயத்திலும் ஃபேஷனாக என்ன வருகிறது என்கின்ற விஷயத்திலும் தன்னையும் தன்னுடைய பிள்ளையும் அலங்கரிக்கின்ற விஷயத்திலே தான் ஒரு பெண்ணுடைய கவனம் இருக்குமாக இருந்தால் அது மார்க்கம் கிடையாது. அது தீனிலே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் என்பது கிடையாது. ஒரு பெண் இதிலும் கவனம் செலுத்தி தீனிலும் மிகவும் கடுமையான ஒரு கவனத்தை செலுத்துகின்றாள் என்றால் அவருடைய விஷயம் வேறு. ஆனால் தனியே இந்த மாதிரியான உலக விஷயங்களிலே கவனம் செலுத்தி மார்க்க விஷயத்திலே கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகளை தேர்ந்தெடுக்க கூடாது. இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கண்டிப்பாக சொன்னார்கள். உன்னுடைய கை நாசமாகட்டும், நீ மார்க்கமுள்ள ஒரு பெண்மணியை தேர்ந்தெடு என்று சொன்னார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் பெற்றோருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஒரு இளைஞன் ஒரு பிழையான ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுப்பதற்கு பெற்றோர்கள் துணை போகக்கூடாது, அவர்கள் விரும்பக்கூடாது. ஒரு இளைஞனை மார்க்கமுள்ள ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் தூண்ட வேண்டும், அதனை பற்றி அவர்கள் ஆர்வமூட்ட வேண்டும். ஆனால் இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அழகை நாடுவார்கள், அவர்களுடைய வயது அப்படி. அந்த நேரத்திலெல்லாம் அவர்களுக்கு நல்ல சில உபதேசங்களை கொடுத்து நல்ல கட்டுப்பாட்டுடன் இந்த தீனுடைய பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும். ஆனால் இது எங்களிடத்திலே மிகவும் குறைவாக இருக்கிறது. எத்தனையோ இளைஞர்களை பார்க்கிறோம், வெளியிலே போய் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய திருமணை அமைக்கிறார்கள். எப்படி என்றால், வெளியிலே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்து அந்த திருமணத்தை அமைக்கிறார்கள். குறை சொல்ல முடியாது, ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக சிந்திக்க வேண்டும். இவர்கள் இங்கு எதனை தீர்மானிக்கிறார்கள், எதனை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அழகு அல்லது பரம்பரை அல்லது சொத்து, இவைகளைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். தீன் தான் எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, ஏன் அவளை போய் நாங்கள் நாட வேண்டும், அப்படி ஒரு தேவை கிடையாது. ஆனால் இன்று நான் எங்களுடைய இளைஞர்களை பாருங்கள், எத்தனையோ இளைஞர்கள் வெளியிலே போய் சென்று அவர்களை திருமணம் செய்து அவர்களை கூட்டி வந்து பயர் செய்ய வைத்து திருமணம் முடிக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு மார்க் விளக்கங்கள் கிடையாது, மார்க் அறிவுகள் கிடையாது, மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. கொஞ்ச காலத்திலே இந்த இளைஞர்களும் அந்த பெண்ணோடு சேர்ந்து போய்விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு ஒரு பிழையான ஒரு விஷயம். அதே போன்று எங்களுடைய யுவதிகள் விஷயத்திலே அவர்கள் கவனம் செலுத்துகின்றார்களா? எங்களுடைய எத்தனை யுவதிகள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய அழகுகளை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக இளைஞர்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. ஒவ்வொரு இளைஞரும் யோசிக்க வேண்டும். உலகத்திலே அது ஒரு அழகாக இருக்கும், ஒரு ஜீனத்தாக காணப்படும், அதையெல்லாம் நாங்கள் நாடவே கூடாது. ஒவ்வொரு இளைஞரும் தன்னுடைய மனதிலே வைக்க வேண்டிய விஷயம், நான் இந்த மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்களுடைய இந்த ஜமாஅத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு தீனுள்ள ஒரு பெண்மணியை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். வெளியிலே காணக்கூடிய அழகுகளிலே ஏமாந்து அவர்களை இந்த இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து அவர்களை திருமணம் முடித்து அதாவது கொஞ்ச காலம் சென்றதன் பிறகு அந்த ஜாகிரிய போக்கிலே அந்த பெண்கள் இவர்களையும் சேர்த்து இழுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை விட்டுவிடவும் கூடாது. இந்த விஷயத்தில் பெற்றோருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. எனவே இளைஞர்களுடைய பங்கு என்ன? அவர்கள் தீனுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். பெற்றோர்கள் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். தங்களுடைய பிள்ளை எந்த மாதிரியான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கின்றார் என்ற விஷயத்திலே அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் அழகையோ அல்லது குடும்ப வளங்களையோ அல்லது சொத்து செல்வங்களையோ அவர்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு இளைஞர் இருக்கிறார், அவர் மார்க்கமுள்ள ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வறிய பெண்மணியை மார்க்கமுள்ள ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் பெற்றோர்கள் தலையிடக்கூடாது. தலையிட்டு இந்த பெண்ணை திருமணம் முடித்தால் உனக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும், எவ்வளவு சொத்து செல்வங்கள் எவ்வளவோ கிடைக்கின்றன என்று அவர்களுக்கு தூண்டக்கூடாது. எனவே இந்த மாதிரியான விஷயங்களிலே பிள்ளைகளும் இளைஞர்களும் பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியிலே 5090 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் முஷ்ரிக்கானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதே போன்று யாரெல்லாம் விபச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து நூர் எனும் அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே சொல்கின்றார், அஸ்ஸானி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் லா யன்கிஹு இல்லா ஸானியதன் அவ் முஷ்ரிகா, அவரை போன்ற விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு முஷ்ரிக்கான பெண்ணையோ தவிர வேறு யாரையும் திருமணம் முடிக்க மாட்டான். விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாளே, அவனை திருமணம் முடிக்க மாட்டார் இல்லா ஜானின் அவ் முஷ்ரிக்குன், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆணோ அல்லது ஒரு முஷ்ரிக்கான ஒரு ஆணோ தவிர வேறு யாரும் திருமணம் முடிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த விஷயம் மூமின்களை பொறுத்தவரையில் அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது மூமின்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், மார்க்கமுடையவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மார்க்கம் இல்லாத முஷ்ரிக்குகளையோ இணை வைத்து வணங்குபவர்களையோ அல்லது விபச்சாரம் செய்யக்கூடியவர்களையோ அவர்கள் தேர்ந்தெடுக்க கூடாது. இதனை பொறுத்தவரையில் மூமின்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். மக்காவிலே ஒரு சஹாபி இருந்தார்கள், அதாவது முஸ்ரித் என்ற ஒரு சஹாபி. இவர்களை பொறுத்தவரை விபச்சாரியான ஒரு பெண்மணி இவர்களுக்கு கூட்டாளியாக இருந்தார். எனவே அந்த பெண் வந்து இவர்களை திருமணம் முடிப்பதற்கு வேண்டினார். உடனே இவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு பெண்மணி இருக்கிறார், இவள் விபச்சாரியான ஒரு பெண்மணி, இவள் என்னை திருமணம் முடிப்பதற்காக கேட்கின்றால், நான் திருமணம் முடிக்கலாமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. பிறகு அல் குர்ஆன் வசனம் இப்படி இறங்கியது, விபச்சாரிய ஒரு விபச்சாரி தான் முடிப்பான், விபச்சாரியான ஒரு ஆணை விபச்சாரியான ஒரு பெண் தான் முடிப்பார், அதே போல் விபச்சாரியான ஒரு பெண்ணை விபச்சாரியான ஒரு ஆண் தான் முடிப்பான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கினார். அதே போல் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யூமின், முஷ்ரிக்கான பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் அவர்களை திருமணம் முடிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ஏனென்றால் வல அமத்துன் மூமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிக்கத்தின், ஒரு மூமினான ஒரு அடிமை பெண் இருக்கிறாளே, அவள் ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்ணை விட சிறந்தவளாவாள். வலவு ஆஜபத்தும், அந்த முஷ்ரிக்கான பெண் எல்லா விஷயங்களிலும் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விருப்பத்துக்குரியவளாக அவள் இருந்தாலும் சரி, உலாயிக்க யதுன இலன்னார், அவர்கள் நரகத்தை நோக்கி அழைக்கின்றார்கள். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா வல் மக்ஃபிரா பிஇத்னி, அல்லாஹு தஆலா தன்னுடைய உத்தரவை கொண்டு சுவனத்தின் பாலும் மன்னிப்பின் பாலும் அழைக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா எனும் அத்தியாயத்தின் 221 வசனத்திலே சொல்லுகின்றான். எனவே இந்த இரண்டு அல் குர்ஆனிய வசனங்களின் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் எந்த ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்ணையும் திருமணம் முடிப்பதற்கு நாடக்கூடாது, அதே போன்று ஒரு விபச்சாரியான ஒரு பெண்ணையும் திருமணம் முடிப்பதற்கு நாடக்கூடாது. முஷ்ரிக்கான பெண்ணை பொறுத்தவரையில் அவர்கள் ஈமான் கொண்டு இஸ்லாத்திற்குள் நுழைந்தால் அனுமதி இருக்கிறது, நுழைந்தால் அனுமதி இருக்கிறது, அதுவரைக்கும் முடிப்பது என்பது ஹராம் என்பதை அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனி வசனங்களின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதேபோல் இந்த திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு வகை இருக்கிறது. எப்படியான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன் மாஃபல் என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள், ஜா அரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். ஃபகால இன்னி அஸப்து இம்ராதன், நான் ஒரு பெண்ணை பெற்றிருக்கிறேன், அவள் எப்படியானவென்றால் தாத ஹஸபின் வ ஜமாலின், நல்ல பரம்பரை உள்ள ஒரு பெண், அதே போன்று நல்ல ஒரு அழகான ஒரு பெண், என்றாலும் அவளிடத்திலே ஒரு குறை இருக்கிறது, அவளுக்கு குழந்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் கிடையாது என்று அவர்கள் கேட்டு, இப்படியான ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ளவா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் திரும்பி சென்று விட்டு அவரால் இருக்க முடியவில்லை, அந்த பெண்ணுடைய அழகும் அதே போன்று அந்த பெண்ணுடைய அந்த பரம்பரையும் அவரை ஈர்க்கிறது. உடனே மீண்டும் வந்து திரும்ப இரண்டாவது முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இதே விஷயத்தை கேட்டார்கள். பனஹாஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள், வேண்டாம். சும்மா அதாஹு தாலிதா, திரும்பி சென்று விட்டு மூன்றாவது முறையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர் கேட்டார். ஃபகால, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், நல்ல இரக்கமுள்ள அதே போன்று குழந்தைகள் பெறக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னி முகாஸிருன் பிக்கும் அல் உமம், ஏனென்றால் மறுமை நாளில் உம்மத்துகளிலே அதிகமான மக்களை கொண்ட உம்மத்தை கொண்டவனாக நான் இருப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த பெண்ணை பொறுத்தவரையில் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒரு முறை வந்து, இரண்டு முறை வந்து, மூன்றாவது முறை வந்த நேரத்தில் கூட வேண்டாம் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், அவள் திருமண, அதாவது பிள்ளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாதவள் என்ற ஒரு விஷயத்தின் காரணமாகத்தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று அவர்களை தடுத்தார்கள். எனவே ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான பெண்களைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே எப்படி அந்த சஹாபிக்கு இவள் பிள்ளை பெறக்கூடிய ஒரு பெண் கிடையாது என்று தெரிந்தது என்று அந்த ஒரு எந்த ஒரு அறிவிப்பும் அதிலே வரவில்லை. ஏதாவது ஒரு கோளாறு இருந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நோய் அவர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, அதனை வைத்து அவர்கள் இதனை சொல்லி இருக்கலாம். இப்படி யாருக்கு முட்கூட்டி தெரிய வருகின்றதோ அவர்கள் அந்த மாதிரியான பெண்களை திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களை நாடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவூத் என்ற கிரந்தத்தில் 2050 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதேபோன்று இஸ்லாம் இந்த திருமணம் முடிக்கக்கூடிய இளைஞரை பொறுத்தவரையில், அந்த மனிதனை பொறுத்தவரையில் ஒரு சுன்னத்தை வலியுறுத்துகிறது. என்னவென்றால், அந்த பெண்ணை அவர் பார்க்க வேண்டும். பார்த்ததன் பிறகுதான் அந்த திருமணத்துக்கு அவர் அதிலே அந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய விஷயத்தில் அவர் இறங்க வேண்டும். இது சம்பந்தமாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஓரிரு விஷயங்களை உங்களுக்கு ஆதாரமாக சொல்லுகின்றேன். முகைரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்னஹு கதப இம்ராஅத்தன், அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் பேசுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உன்ஹுர் இலைஹா, அவரை நீ பார்த்தாயா என்று கேட்டுவிட்டு பார்க்கவில்லை என்று சொன்னதும், உன்ஹுர் இலைஹா, அவளை நீ சென்று பார், ஃபைன்னஹு அஹ்ரா அன் யுக்தம பைனகுமா, உங்களுக்கு மத்தியிலே நல்ல உறவு பேணப்படுவதற்கு அதுதான் மிகவும் தகுதியானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதி என்ற கிரந்தத்தில் 1087 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இதிலே இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய ஒரு பிழை என்னவென்றால், ஒருவர் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை அவர் போய் பார்ப்பது கிடையாது. அவர் என்ன செய்வார் என்றால், அவருடைய நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகள், அதே போன்று தாய், அதே போன்று இன்னும் நெருக்கமான குடும்ப உறவினர்களை அந்த பெண்ணை பார்ப்பதற்காக அனுப்பிவிடுவார். அனுப்பிவிட்டு அவர்கள் என்ன முடிவை கொடுக்கின்றார்களோ, நம்முடைய குடும்பத்திற்கு இந்த பெண் நல்லவள், முடித்துக் கொள்ளலாம், சரி இல்லை முடிக்க வேண்டாம், எந்த முடிவை கொடுக்கின்றார்களோ அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பார்ப்பது கிடையாது. அவர்களுடைய ஒரு பிழையான எண்ணம் என்ன, நாங்கள் போய் பார்ப்பது கூடாது, திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நாங்கள் போய் பார்க்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பாரம்பரிய ஒரு சிந்தனை இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு இளைஞர், ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணை முற்கூட்டி அவர் பார்த்துவிட வேண்டும். பார்த்ததன் பிறகுதான் அந்த திருமணத்தை முடிக்கக்கூடிய காரியத்திலே அவர் ஈடுபட வேண்டுமே ஒழிய, பார்க்காமல் குடும்ப உறுப்பினர்கள் பார்த்துவிட்டு சரி என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அந்த திருமண விஷயத்தில் அவர் ஈடுபடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதே போன்ற ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், குந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருமுறை நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திலே இருந்தேன். ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அறிவித்தார்கள், அன்சாரி பெண்களிலே ஒரு பெண்ணை அவர் திருமணம் முடிக்கப் போவதாக அவர் அறிவித்தார். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த பெண்ணை நீ பார்த்தாயா, ஃபகால அல்லாஹ், உடனே அவர் சொன்னார், இல்லை நான் பார்க்கவில்லை. கால சொன்னார்கள், அந்த பெண்ணிலே உள்ள அந்த பெண்களுடைய கண்களிலே ஒரு சின்ன கோளாறு இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்று இந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஒரு ஒரு நபித்தோழர் வந்து அன்சாரி பெண்களிலே ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிக்க இருப்பதாக சொன்ன நேரத்தில் போய் சென்று நீ பார், அவர்களுடைய கண்ணிலே ஒரு சின்ன கோளாறு காணப்படுகிறது, அது நீ உனக்கு விருப்பம் என்றால் நீ திருமணம் முடித்து விடு, விருப்பம் இல்லை என்றால் நீ விட்டுவிடு என்ற அமைப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை திருப்பி அனுப்பினார்கள் என்று அந்த ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. எனவே திருமணம் முடிப்பதற்குரிய மிக முக்கியமான நிபந்தனைகளிலே ஒன்று, திருமணம் முடிக்கக்கூடிய அந்த ஆண் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண்ணை அவர் பார்க்க வேண்டும். இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இஸ்லாம் இதன் மூலம் என்ன நாடுகிறது என்றால், திருமணம் முடித்ததன் பிறகு அவர்கள் ஒன்றோடு ஒன்று கலந்ததன் பிறகு அதற்கு பிறகு அவர்கள் வேண்டாம் என்று விட்டுவிடுவதிலே பல சிக்கல்களும் குழப்பங்களும் இருக்கின்றன. இதனை தவிர்ப்பதற்காக இஸ்லாம் இப்படியான ஒரு சில வழிகளை சொல்லிக் கொடுக்கிறது. அவர்கள் திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் இறங்குவதற்கு முன்னால் அவர்கள் பார்த்து அவர்களுடைய விஷயங்களை அவர்கள் கதைத்து அதனை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்களிலும் தான் இன்னும் ஒரு சில வேறு சில ஹதீஸ்களிலும் மிகவும் தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார். அதே போன்று இந்த பாடத்திலே இறுதி அம்சம், திருமணம் முடிக்க கூடாதவர்கள் என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஒரு சில தரப்பினரை அவர்கள் திருமணம் முடிக்க கூடாது, அவர்களுக்கு அரபியிலே மஹரம் என்று சொல்லப்படும், திருமணம் முடிப்பது ஹராம். இவர்களை இவ்வாறானவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக 4வது அத்தியாயம் 23வது வசனத்திலே மிக தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு உங்களுடைய தாய்மார்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று உங்களுடைய மகள்களும், அஹவாத்துக்கும் உங்களுடைய சகோதரிகளும், அம்மாத்துக்கும் உங்களுடைய மாமிமார்களும், மாமிமார்கள் என்றால் தந்தையினுடைய சகோதரிகள். அதே போன்று உங்களுடைய சாட்சிமார்கள், சாட்சிமார்கள் என்றால் தாயினுடைய சகோதரிகள். அதே போன்று எங்களுடைய சகோதரருடைய பிள்ளைகள், அதே போன்று சகோதரியுடைய பெண் பிள்ளைகள். அதே போன்று உங்களுக்கு பாலூட்டிய உங்களுடைய தாய்மார்கள், அதாவது செவிலி தாய்மார்கள், அதற்குரிய நிபந்தனை அதாவது 5 முறைக்கு மேல் அவர்கள் அந்த அவர்களிடம் பால் குடித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அப்படியான பெண்களை திருமணம் முடிக்க கூடாது. அதே போன்று உம்மஹாத்து நிசாயிக்கும் வாகவாத்துக்கும் மினர் ரலா, அதே போன்று உங்களுடைய பால்குடி சகோதரிகள் அவர்களையும் திருமணம் முடிக்க முடியாது. நிசாயிக்கும் உங்களுடைய மனைவிமார்களுடைய தாய்மார்கள், மாமிமார்கள், இவர்களையும் திருமணம் முடிக்க கூடாது. அதே போன்று வர பாயிபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் அல்லாத்தி தஹல்தும் பிஹின்ன ஃபஇன் லம் தகூனூ தஹல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹா அலைக்கும். அதே போன்று எங்களுடைய மனைவிமார்களுக்கு வேறொரு கணவனின் மூலமாக கிடைத்த பெண் பிள்ளைகள், இந்த பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஒரு நிபந்தனை இடுகின்றான், இவர்களுடைய அந்த பெண்ணுடைய தாயை நாங்கள் திருமணம் செய்து அவர்களோடு வீடு கூடிவிட்டால் இந்த பெண், அவளுடைய மகளான இந்த பெண்ணை நாங்கள் திருமணம் முடிக்க கூடாது, மகரமாகி விடுவான். ஆனால் ஒரு பெண் அந்த பெண்ணுடைய தாயை திருமணம் முடிக்கிறாள், வீடு கூடவில்லை என்றால் அப்படியான பெண்களை அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். ஏற்கனவே அவர்களை திருமணம் முடித்து அவர்கள் வாழலாம், ஏற்கனவே முடித்து அவர்களுடைய தாய்மார்களை தலாக்கிட்டு விடலாம். இதனையும் இஸ்லாம் சொல்கிறது. இவர்கள் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக இருக்கக்கூடியவர்கள். அதே போன்று அதே போன்று உங்களுடைய அதாவது மகள் மகன்மார்களின் மனைவிகள், அதாவது மருமகள் என்று சொல்வார்கள், இப்படியானவர்களையும் திருமணம் முடிக்க கூடாது. அதே போன்று அதேபோல் இரண்டு சகோதரிகளை ஒன்றாக திருமணம் முடித்து வைக்கக்கூடாது. இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள், ராத்தா தங்கச்சிமார்கள், இப்படியானவர்களை ஒன்றாக திருமணம் முடித்து வைத்துக் கொண்டிருக்க கூடாது. இல்லாமா கதிசலம், ஏற்கனவே இப்படி ஒன்று அறியாத காலத்தில் ஜாகிலியத்தில் நடந்திருந்தாலே ஒழிய இன்னல்லாஹ கான கஃபூர ரஹீமா, இவ்வாறான ஜாகிலியத்திலே நடந்த விஷயங்களை அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாகவும் பிழை பொறுக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். எனவே இந்த அல் குர்ஆனிய வசனத்தை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே சென்று 4:23 வசனத்தை எடுத்து பார்த்தால் அல்லாஹு தாலா அதிலே யார் யார் மஹரம்கள், யாரையெல்லாம் திருமணம் முடிக்க கூடாது, அவர்கள் மஹரமாக இருப்பார்கள், அவர்களுடைய விஷயங்களை பொறுத்தவர்கள் அவர்களை பார்க்கலாம், அதே போன்று அவர்களோடு தனித்து இருக்கலாம், அதே போன்று அவர்களோடுதான் ஒரு பிரயாணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு விஷயம் பெண்களை பொறுத்தவரையிலே இருக்கிறது, ஆண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய தந்தைகள், அதாவது இந்த அல் குர்ஆனிய வசனத்தில் அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு எப்படி எது பெண்பால் விஷயங்களை வைத்து திருமணம் முடிக்க கூடாது என்று சொன்னானோ, அதே போன்று பெண்கள் இதற்கு எதிர்மாறாக அவர்கள் பார்த்து கொண்டால் சார், அதனை அவர்கள் அமைத்துக் கொண்டால் சார், இந்த மாதிரியானவர்களை திருமணம் முடிக்க முடியாத அவர்கள் மகரம் என்று சொல்லப்படும், இவர்களோடு தனித்திருப்பது பெண்ணை பொறுத்தவரையில் கூடும். அதே போன்று பிரயாணம் செய்யும் போது இவ்வாறான மகரங்களிலே ஒருவர்களை அவர்கள் கட்டாயம் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு கட்டளை கொடுக்கின்றது. எனவே திருமணம் முடிப்பதற்கு ஹராமான வரிசையிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இன்னும் இது சம்பந்தமான பல விஷயங்கள் இருக்கின்றன, தொடராக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பாடங்களிலே நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இந்த பாடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போன்று பயான்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடிய அளவுக்கு சகோதர சகோதரிகளை உள்ளே கொண்டு வருவதற்கு, அதிலே அவர்களை கலந்து கொள்ள செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك